நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சதீஷ், யசோதா, சிவா, அனா.
வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம் ஐயா.
நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை, இந்தியா வந்து தனது 70வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. கடந்த 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியா சாதித்தது என்ன, தவறியது என்ன அப்படிங்கறத நாம இன்றைக்கு விவாதிக்கிறோம் இல்லையா. உங்க கருத்து என்ன, ஒருத்தரும் சொல்லுங்களேன். யசோதா சொல்லுங்களேன்.
என்னோட பார்வையில வந்து இந்தியா வளர்ச்சியை நோக்கி வெற்றி நடை போட ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு படிக்கட்டாக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன்.
சதீஷ்.
என்னோட பார்வையில வந்து இந்தியா வெற்றி கூடிய நாட்டு இருந்தாலும் அடிப்படை பிரச்சனைகளை அணுகிறதுல பின்தங்கிய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெற்றியும் இருக்கு, தோல்வியும் நிறைய இருக்கு, முன்னேற வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறதான் என்னோட பார்வை.
ஆனா உங்களுக்கு எப்படிப்படுது?
நான் இலங்கை தீவு பற்றி பேசுக. இந்தியாவின் வெளிவார கொள்கை 70 வருடங்களாக இது இலங்கையை பொறுத்தவரை ஒரு வித மாற்றம் அதில் இருக்கையில் அது பெரிய வெற்றியை அவர்களுக்கு தரவில்லை இந்த சமயத்தில் என்றுதான் நான் கருதுகின்றேன்.
சிவா.
இந்தியா சுதந்திரம் அடைந்து 70 வருடங்கள் ஆகிறது. வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சியை விட பின்தங்கி இருப்பவதே அதிகமாக இருக்கிறது என்னோட கண்ணோட்டத்தில்.
எந்த அம்சத்துல இந்தியா பின்தங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்க?
வளர்ச்சி அப்படிங்கறது நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கறது இருக்கு. இப்ப என்ன வளர்ச்சி, அதாவது அந்நிய செலவாணி தான் வளர்ச்சியா அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்கு. இப்ப அந்நிய செலவாணி தான் வந்து வளர்ச்சி அப்படின்னா அதுல எத்தனை சதவீத மக்கள் உள்ள அடங்கியிருக்காங்க, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்தியா வந்து
உயரல் அப்படிங்கிறீங்களா?
உயர்ந்திருக்கு, ஆனா எல்லாரும் சேர்ந்து வளர்றதுதான் வளர்ச்சி. ஒரே ஒரு சாரார் வளர்றது வந்து அது வீக்கம், அது ஒரு நோய்.
இந்தியாவுக்கு இருக்கிற சவால்கள் வந்து மிகவும் நிறைய. மீதி வேற எந்த கண்ட்ரிக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து சவால்கள் இல்ல. இப்ப வந்து நம்ம இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய பலமா நினைச்சாலும் அது வந்து மிகப்பெரிய சவால். வெவ்வேறு காரணங்களால ஒரு அரசாங்கம் வந்து பல நல்ல திட்டங்களை வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியறது இல்ல. அது ஒண்ணு. அடுத்தது வந்து நம்முடைய மக்கள் தொகை, அது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு. சோ இது போன்ற காரணங்களால நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்ம வந்து நம்முடைய இலக்கை வந்து கூடிய விரைவில் அடைவோம் என்பது என்னுடைய வாதம்.
ஆனா அவங்க யசோதா சொன்ன மாதிரி வளர்ச்சி அப்படிங்கறத வந்து ஒரு போர்வையா தான் போத்தி காமிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. இந்தியாவின் முதுகெலும்பு என்பது விவசாயிகள். அந்த விவசாயிகள் அழித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில போய் இருக்கிறாங்க, அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. உலகத்துக்கே படி அளந்த விவசாயிகள் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஒரு கேவலமான சூழ்நிலை.
அது வந்து மிகவும் அவமான ஒரு விஷயம் தான். அது இந்தியால வந்து பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆயிட்டே இருக்காங்க, ஏழைகள் வந்து மிகவும் ஏழைகள் ஆயிட்டே இருக்காங்க. அந்த டிஸ்பாரிட்டி வந்து டைவர்ஜென்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை. ஆனால் அதையெல்லாம் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், எல்லாரும் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கணும். அதன் மூலமா வந்து இந்த உதவித்தொகைகள் வந்து சரியாக அவர்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம்
தப்பான கணக்குங்க. உதவித்தொகை என்பதே தப்பான
கணக்கு.
நீங்க வந்து
உதவித்தொகை இல்ல,
அவங்களுக்கு உதவியே தேவையில்லை, எங்களுக்கு பேங்க் அக்கௌண்டே தேவையில்லை. நாங்க வந்து வளர்றதுக்கு விவசாயிகளுக்கு அடிப்படை வசதிகளை தண்ணியை குடுத்தீங்களா? நீங்க வந்து 70 வருஷமா இருக்கிறீங்க, நதிநீரை இழைச்சிங்களா? அன்னைக்கே என் பாரதி சொன்னான், சிந்து நதியின் கரைன்னு சொல்லிட்டு சொன்னான். 70 வருடமா நீங்க சொல்றீங்க நதிநீரை இணைச்சிங்களா? இன்னைக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, 1000 அடியில இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க.
ஆனா ஒரு 70 ஆண்டு கால ஒரு அரசு எதையெல்லாம் சாதிச்சிருக்க முடியும் இல்ல? அதுக்கு ஒரு இது ஒரு 700 ஆண்டு காலத்தை பத்தி நாம பேசலையே, வெறும் 70 ஆண்டு காலம் தானே பேசுறோம் இல்லையா?
70 ஆண்டுல அவங்க வந்து எளிமையா செஞ்சிருக்க வேண்டியது, ஈஸியா செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பறிவு கொடுத்துருக்கணும் மக்களுக்கு. அதாவது இன்னைக்கு லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், இந்தியாவில வந்து இன்னைக்கு 75% பக்கத்துல வந்தாச்சு. இதுல 75% படிச்சாங்களா அப்படின்னா, எது லிட்ரஸி ரேட் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா, படிக்க எழுத தெரிஞ்சிருந்தா இது வந்து லிட்ரஸின்ற சில ஸ்டேட்ல எல்லாம் இன்னும் அந்த லைன் வச்சிருக்காங்க. உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா எழுத தெரிஞ்சா நீங்க லிட்ரேட் அப்படின்னு சொல்றது. இதுவே வந்து ஒரு தப்பான ஒரு மெஷர்மெண்ட். அதாவது மேல்தட்டு மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து இப்ப பெருசாகிக்கிட்டே போகுது.
இப்ப எல்லா நாட்டிலயும் தான் கொஞ்சம் ஒரு தட்டு மக்கள் வளர்றாங்க, இன்னொரு தட்டு மக்கள் வளர்றது இல்ல.
ஆனா
வெளிநாட்டுல இருக்கிறவங்க எந்த நாட்டுல பாத்தீங்கன்னா கீழ்த்தட்ட மக்கள் பாத்தீங்கன்னா தலித் மக்களும் சிறுபான்மையினருக்கும் அங்க வந்து சரியானபடிதான் அவங்களை மதிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து நம்மளோட தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியாவில பாத்தீங்கன்னாலே தலித்துக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்கிறது கிடையாது. இப்ப
வேறு நாடுகள்ல வந்து இந்த ஜாதி பிரச்சனையே கிடையாது. அங்க வந்து ஒரு தலித்தோ இல்ல வந்து உயர் ஜாதியை சேர்ந்தவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி அது போன்ற பிரிவினையே கிடையாது.
பிரிவினை இருக்கு. இந்த ஆஸ்திரேலியாவோட கூட பாத்தீங்கன்னாக்க அந்த ரேசிசம் என்பார்களே, அந்த ரேசிசம் என்ற அடிப்படையில்
என்பது வந்து வேறு. இப்ப வந்து இங்க ஆஸ்திரேலியால இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சோசியல் வெல்ஃபேர் வந்து ரேசிசத்தை பேஸ் பண்ணி இல்ல, அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம வந்து இன்னொரு பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும் அப்படின்னா, இப்ப காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு 52 நாடுகள் இருக்கு. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அந்த நாட்டெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல அவர்கள் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பரப்பளவு வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல கனடா வருது, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் மூன்றாவதாக இந்தியா வருது. இப்ப இதுல அதுல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, 4 நபர்கள் கனடால வசிக்கிறாங்கன்னா அதே இடத்துல 404 பேர் இந்தியால வசிக்கிறாங்க, 3 பேர் வந்து ஆஸ்திரேலியால வசிக்கிறாங்க. சோ இப்போ இந்திய கவர்மெண்ட்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து 404 பேருக்கும் வந்து கல்வி, உறைவிடம், உணவு போன்ற எல்லாவற்றையுமே கவனிச்சுக்கணும்.
நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை, நீங்க சுதந்திரம் வாங்கினிக்கு இதே 400 பேர் தான் இருந்தாங்களா அப்படின்னா
இல்ல, கனடாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சு 150 வருஷம் ஆகுது, ஆஸ்திரேலியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட
வளர்ச்சி அடைந்த நாடுகளை வந்து இந்தியாவோட ஒப்பிட தேவையில்லை.
இதே வந்து இதை நம்ம கூடவே சுதந்திரம் அடைஞ்ச பாகிஸ்தான் கூட வந்து நம்ம ஒப்பிட்டு பாக்கலாமே, நம்ம கூடவே தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க. இந்த GDP பர் கேபிட்டா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்ப 2014
நீங்க பாகிஸ்தான் ஒப்பிடுறீங்க, சீனாவோட ஒப்பிட வேண்டியதானே.
அவங்க
இந்தியா வந்து காமன்வெல்த் கண்ட்ரி இல்ல ஐயா. இப்ப நம்ம வந்து பேசிக்கொண்டிருப்பது சுதந்திரம் அடைந்து அந்த 70 வருடங்கள்ல நம்ம செஞ்சது என்ன அப்படின்னா, சீனா வந்து
மலேசியா எப்படி நீங்க பாக்குறீங்க, சிங்கப்பூர் எப்படி பாக்குறீங்க, மலேசியாவை எப்படி பாக்குறீங்க, தாய்வான் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க?
ஆமா, நான் அது வந்து பரப்பளவுல சின்ன இடம், பாப்புலேஷன் கம்மி,
இளைஞர்கள் அதிகமா உள்ள நாடுன்னு மாறு தட்டிக்கிறதுல அப்ப என்ன பலன் இருக்கு? பாப்புலேஷன் அதாவது ஜனத்தொகையினாலதான் நம்ம வளரல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா?
நான் வளரலன்னு சொல்ல, ஜனத்தொகையினால நமக்கு வந்து சவால்கள் நிறைய இருக்கு.
இங்க பாருங்க, இந்தியாங்கிற நாடு வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிற நாடு, அதாவது பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு. இந்தியாங்கிற நாடு உருவாகும் போது மாநிலத்துல சுயாட்சியும் மத்தியில கூட்டாட்சிங்கிற ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிட்டே இருக்க நாடு, சரிங்களா? அப்போ மாநிலத்துக்கான சுதந்திரத்தை நம்ம அங்கங்க கொடுத்து அவங்கவுங்க வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலே இப்ப இருக்கிற நிலைமையோட இன்னும் மேல போயிருக்க முடியும். ஆனா இந்த அரசியல்ல அதாவது நாட்டை யாரு கைப்பற்றதுங்கிற ஒரு முயற்சியிலே 70 ஓடிருச்சுங்கிறதா என்னோட பார்வை.
பாகிஸ்தானோட வந்து இந்தியாவை ஒப்பிடுறது வந்து கொஞ்சம் கூட எல்லா லெவலும் வந்து ஒத்துக்க முடியாது. ஆனா பீர்பால் போடு மாதிரி பாகிஸ்தானோட நாங்க வளர்ந்துட்டோம்னு மாறு தட்டிக்கிறதுல வந்து கிடையாது. உலக அளவுல வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளுடைய கரப்ஷன்ல பாத்தீங்கன்னா 79th இடத்துல இருக்கிறோம் இந்தியா. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு இருக்கிற அமைப்புல பாத்தீங்கன்னா அந்த ஊழல், அரசியல்வாதிகள் செய்யற ஊழல் தான், அந்த ஊழலை கட்டுப்படுத்தி நம்ம கட்டுற டாக்ஸ் எல்லாத்தையும் அழகா கொண்டு வந்து கொடுத்தாங்கனாலே போதும், வளர்ச்சி அடையும்.
அவங்க வளர்ச்சியை நோக்கிதான் புது இந்தியாவை பெத்து போடுறோம் அப்படின்னு மாசம் மாசம் ஒரு புது இந்தியா வருதுன்னா ஊர்ல வந்து கிண்டலா சொல்றாங்க.
ஆனா உலகத்துல முதலாளித்துவம் நடத்துற நாடுகள் எல்லாம் அந்த கேப் பண்றது விஷயம் வந்து கூடிக்கொண்டே வருது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாத்திரம் தான் அந்த கேப் பெருசா. ஆனா இந்தியா வந்து கைப்பிடிக்கிற கொள்கைகள் வந்து முதலாளித்துவ கொள்கைகளுக்கு சமனாக இருக்கிறபடியா தான் இந்த கேப் கூடிக்கொண்டே போகும்.
இப்ப இந்தியா பொறுத்தவரை எனக்கு என்ன படுவோம்னா, பொதுவாக இந்த மதச்சார்மின்மை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பலம்.
ஆமா, உண்மைதான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், முகலாயர்கள் ஆண்டார்கள், அப்பவே வந்து வந்து நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் வந்து நம்மளோட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்னாலேயே கூட இது மாதிரி சிறு சிறு சலசலப்புகள் வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க கிட்ட நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை வந்து நம்ம இப்பதான் நடக்குது, இப்ப பெருசா இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு தோணல.
இல்லங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி வேற, இப்ப இருக்கிற நாகரிகம் வேற. 1000 வருடங்களுக்கு முன்பு அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மத சார்பை வந்து நம்ம வளர்க்கிறது வந்து ஒரு நல்ல விதம் கிடையாது. அதுலயும் இந்த கடந்த 3 வருடங்களாக மத சார்பின்மை வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருக்க ஒழிய, அதாவது அந்த அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்க ஒழிய, அதை தீர்ப்பதற்காக இந்த அரசாங்கம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை.
நீங்க ரீசெண்டா மத சார்பு சம்பந்தமா எங்க ஏதாவது ஒரு இது நடந்தது?
ஏங்க இல்ல, நீங்க வந்து இந்தியாவோட செய்தியை படிக்கலன்னு நினைக்கிறேன். தினம் தினம் செய்தி வந்துட்டு இருக்கு, அடுக்கணும் நடச்சனா ஒரு மாதிரி நடக்க முடியும்.
பசு மாமிசத்தை சாப்பிட கூடாதுங்கறத வந்து மதத்தை சார்ந்து அவர்கள் வந்து சொல்லலையே.
அது மத சார்பு தாங்க, அது வந்து
சொல்றாங்க.
இந்த மாதிரி நான் வந்து இந்து மதம், முஸ்லிம், கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி எதையும் சொல்ல வரல. எந்த மதத்தையும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த மத பிரச்சனை இந்தியால இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு.
அதாவது இந்தியா வந்து மொத்தமா வளரல அப்படிங்கறத வந்து நான் சொல்ல வரல. நிறைய விஷயங்கள வளர்ந்துருக்கு இல்லன்னு சொல்ல. செயற்கைக்கோள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இன்னைக்கு நான் செயற்கைக்கோள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மென்பொருள் தயாரிப்புல பாத்தீங்கன்னா ஐடில நல்லாவே தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். அது போல பாத்தீங்கன்னா அந்த பணப்புழக்கம் அதிகமாயிருக்கு. இது போல பல விஷயங்கள் இருந்தாலும் உலக அளவில் அந்த மேன் பவர்னு சொல்லுவாங்க, மனிதனுடைய உழைப்பை அதிகமாக பயன்படுத்துவதில் இந்தியாவுக்கு வந்து ஒரு தன்னிறைவு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒரு பகுதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினோம்னால அது கிடையாது. ஒரு 10% இல்ல 20% தான் அந்த வளர்ச்சின்னு சொல்லலாம்.
வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்னா எதை நோக்கி போறோங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. எதை நோக்கி போறோம், அதாவது என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிட்டு கொண்டு வர வளர்ச்சி எதுவும் எங்க தேவையில்லை அப்படிங்கறதா உண்மை. ஆனா இதை நோக்கி தான் நம்ம அரசாங்கம் போகுது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. சுதந்திர இந்தியா 70 ஆண்டுகள். சாதித்தது என்ன, தவறியது என்ன என்ற பரிமாற்ற நிகழ்ச்சியை செய்யமெடுத்துக் கொண்டுள்ளோம்.
படிப்பு என்ற விஷயத்துல வந்து என்ன பண்றோம், படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு பிராய்லர் கோழியை அடக்கி வச்சு எப்படி நம்ம பண்றோமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசியல்வாதிகள் ஒருவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்துறாங்க. அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எந்த அளவுக்கு அவங்க பணத்தை சேர்க்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களுடைய ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஏன் அவ்வளவு சொல்றீங்க, அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்ததுன்னா நம்ம ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு வரோம், நம்ம இந்தியாவிலேயே இருந்திருக்கலாமே.
அப்படி இல்லைங்க, திரைக்கடலோடையும் திரையும் தேடுன்றது இந்த 70 ஆண்டு காலத்துல வந்தது இல்ல. அது வந்து காலம் காலமா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு
திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுனா போய் பொருளை சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அதுதான் அதை சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு போங்க பொருளை தேடிட்டு வர. எப்படி கிடையாது, இந்தியாவை விட்டு வெளியே வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இருக்கணும்னு தான் சொல்றாங்க. எத்தனை பேர் வந்து நான் திரும்பவும் நான் இந்தியாவுக்கு போறேன்னு சொல்றீங்க, கிடையாது.
தனிப்பட்ட முடிவு, இது வந்து இந்திய அரசாங்கம் வெறுத்துட்டு நம்ம வந்தோம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தனிப்பட்ட முடிவா தான் இருக்கு.
அது இன்டெரக்டா அதான் அர்த்தம் நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தை வெறுத்ததுனாலதான் நீங்க இங்கே வாழ முடிவு எடுக்கிறீங்க.
இந்தியாவில அடிப்படை வசதிகளை நீங்க அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க, எதுக்கு இங்க வர போறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 70 வருடம் ஆச்சுன்னு சொல்றோம், மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இன்னும் நிறைய இருக்குது.
சிவா, நீங்க மின்சாரத்துக்கு போக வேண்டாம். எனக்கு பொதுவா என்ன படுவோம்னா ரெண்டு காரியம் தான் எனக்கு வந்து இந்தியாவை பொறுத்த அளவுல நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாக படும். ஒண்ணு வந்து கக்கூஸ் இருக்கு இல்லையா,
கழிவறை.
இப்ப மின்சாரத்தை விடுங்க, கழிவறை வந்து இந்தியாவில இல்ல இல்ல ஒரு
சாமானியமை.
எந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொட்டால் தீட்டு அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை
குறைந்ததுங்கிறது வந்து சவுத் இந்தியா வச்சு சொல்லாதீங்க. சவுத் இந்தியாவில பெரியார் போல ஆட்கள் இருந்ததனால் தமிழ்நாட்டுல வந்து தீண்டாமை கொஞ்சம் கம்மியா இருக்கு.
ஓரளவுக்கு தான் குறஞ்சிருக்கு. ஆமா,
அதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப யூபி எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் நார்த் சைடு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் அதாவது வட இந்தியாவில் இன்னமும் இந்த தலித் மக்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களை தொடர்றது கிடையாது. அவங்களை தீண்டாமை என்பது இன்னமும் அவங்க வந்து தலைவரித்து ஆடிக்கொண்டு இருப்பது என்பது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறீங்க.
இந்த தீண்டாமை இது போன்ற விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் செய்வதை விட ஒரு சாதாரண மனிதனுடைய டிசிப்ளின், அந்த தனி மனித ஒழுக்கமும்
ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தாலும் அரசாங்க சட்டத்தால் அவர்களை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் அடக்கலாம்.
அப்படின்னு
சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை தூண்டிதான் விடுறாங்க. ஒரு பான்மையில மட்டுமே நீங்க வந்து அவங்க ஒரு தலித்த போய் அடிச்சாங்கன்னா அவங்களை தூக்கி உள்ள வைக்கலாங்கிற ஒரு சட்டம் தான் இருக்க வழியா. அவங்க உள்ள வச்சாங்கன்னா அடுத்த நிமிஷமே எம்எல்ஏ ஓட்டுங்கிற பேர்ல வெளியெடுத்துட்டு வந்துடுறாங்க.
அதாவது
அந்த அடிப்படையில தான் இருக்கணும்.
சட்டம் செயலில் இல்லை, அதான் நான் சொல்ல வரேங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம இந்திய அரசியல் சட்டத்துல இந்த வன்கொடுமை இது எல்லாமே அதாவது ஒரு சிறுபான்மையர கொடுமை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சட்டம் இருக்கு, கடுமையான சட்டங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே செயல்ல அமல்ல இல்ல.
சரி, ஆனா உங்ககிட்ட முக்கியமா கேக்குறது அப்படின்னா இப்ப இலங்கை தொடர்பாக இந்தியாவின் கடந்த 70 ஆண்டுகால கொள்கை உங்களுக்கு எப்படிப்படுது?
70 ஆண்டுல இந்தியான கொள்கையில ஒரு மாற்றம் இருக்குல்ல. அந்த கொள்கையின் அடிப்படையை பார்த்தா இலங்கை தீவு இலங்கை நாட்டை தன்னுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது தனது செல்வாக்கு வளையத்துக்குள்ள வைத்திருக்கிறது, கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது. இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்படப்படாது என்ற ஒரு கொள்கையை தான் 1948 இலங்கை இந்தியா வைத்திருக்கிறது.
அப்படி ஒரு கொள்கையை வந்து இந்தியா வச்சிருக்கிறது இந்திய நலனுக்கு அது நல்லதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி படுதா?
அதுதான் இந்திய கொள்கையா இருந்திருக்கு 1948 இருந்து 1980 வரைக்கும் அதனால உதவியா தான் இருந்திருக்கு. ஏன்டா சில விட்டு கொடுப்பலும் இந்தியா கொடுத்திருக்கு, கச்சதீவ கையில கொடுத்திருக்கு, இந்திய பிரஜா உரிமை இல்லாதவர்களுக்கு மற்றொரு தேசத்திலையும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு பிரஜா உரிமை இருந்தது. ஆனா இந்தியா வந்து இலங்கை வந்து அந்த பிரஜா உரிமையை எடுத்த பிறகும் இந்தியா வந்து கொஞ்சம் பேரை தன்னுடைய இந்திய பிரஜிகளாக்கி மிச்ச இன்னும் சிறுபான்மை மக்களை இலங்கை பிரஜிகளாக அன்று ஏற்றுக்கொண்டது. அது ஒரு விட்டுக் கொடுத்தது. தற்போதைய ஒரு நிலையில இந்தியா ஒரு இக்கட்டமான நிலையில இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா சைனாவின் பக்கத்துல தான் சார்ந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்கிறதுக்காண்டி அவர்கள் ராஜபக்சவின் அரசாங்கத்தை யுஎஸ் உடன் சேர்ந்து ஆற்றி இன்னொரு அரசாங்கத்தை கொண்டிருந்தார்கள். இந்தியா பொறுத்தவரையில் இன்னும் சைனாவுடைய இன்ஃபுளுன்ஸ், அதாவது சைனாவுடைய செல்வாக்கு இலங்கையில் நிறைய இருக்கின்றது. அதை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த போறார்கள், எப்படி இலங்கையை மீண்டும் தங்கள் கையில் கொண்டு போறார்கள் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது.
இந்தியா வெற்றி பெற தவறியவை அல்லது தோல்வி கண்ட அம்சங்கள்ங்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. இனி என்ன செய்யலாம், என்ன செய்யணும்?
படிப்பறிவுங்கிறத முதல்ல இருக்கிற எல்லா குடிமகன்களுக்கும் போய் சென்றடைகிற அளவுக்கு ஏதாவது செய்யணும். ஐ மீன் இன்னும் போய் சென்றடைங்கிறது என்னோட கருத்து. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன, அதாவது கல்வித்துறைக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல ஏகப்பட்ட தொகை ஒதுக்குறாங்க, ஆனாலும் அது போதாதுங்கிறதா என்னோட வாதம்.
கல்வி, மருத்துவம், உணவு, உறைவிடம், இந்த நான்கு எசென்சியல் திங்ஸும் எல்லாருக்கும் வந்து சமமா கொடுக்கறதுக்கு என்ன என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து செய்யணும். ஒரு கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கம் அமைத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிறவங்க வந்து அரசியல் வாதிகளா செயல்படாம கவர்மெண்டா செயற்பட்டா எல்லாருக்கும் நன்மை தரும்னு நான் நினைக்கிறேன்.
ஊழல் மத ஒழியனுங்க. ஊழல்னாலதான் இந்தியா வந்து வளராம இருக்கிறது. நம்ம மக்கள் என்னைக்கு வந்து காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கிற சூழ்நிலையை கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு. அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இதை பண்றாங்க. 10 கோடி ரூபாய் செலவு பண்ணோம்னா 20 கோடி ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசினஸா தான் பாக்குறாங்க அரசியல. அதனாலதான் ஊழல் அதிகமாயிருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்களே அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் எந்த வளர்ச்சியும் அதிகமா நடக்கும். அதோட எல்லாம் அடிப்படையாக விவசாயிகளை முன்னேற்றம்னாலே நம்ம உணவுக்காக வெளிநாட்டுல கையேந்து நிக்க வேண்டியது இல்ல. இந்த மாதிரியான வேலைகளை செய்தாலே இந்தியா வந்து வளர்வதற்கான அடிப்படை அதிகமாகவே வளர்ச்சி இருக்குது.
மற்ற மேற்கத்திய தேசங்களில், அமெரிக்காவை எடுத்துப்பார்கள் அல்லது மற்ற ஐரோப்பிய தேசங்களில் அந்த பணம் இருக்கிறவருக்கும் பணம் இல்லாதவருக்கும் உடைய அந்த அந்த கேப் வந்து கூடிக்கொண்டே போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கொள்கை வந்து நிச்சயத்தை முற்றிலும் முதலிலே கோடல் முற்றிலும் கோடல் இந்த மாதிரி தான் உயர போகின்றது. ஆகவே இந்தியா வேறு தேசங்களில் எப்படி இந்த இந்த இதை மாற்றி அந்த கேப்பை குறைக்கிற விதமாக சில கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் வளர்ச்சியும் ஏற்படுத்தலாம் என்று நான் யோசிக்கின்றேன்.
மிக நன்றி சதீஷ், யசோதா, சிவா, ஆனா.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.